أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ إِنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய அளப்பெரிய கிருபையின் பொருட்டால் அந்த ஏகனுடைய வார்த்தைகளை கேட்க அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உன்னதமான வாய்ப்பை தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பை இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், இவனுடைய வாசகங்களை விளங்க வைத்தாய், எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாய். இதனுடைய ஆரம்பம் முடிவு இதனுடைய எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக, எங்களுடைய குடும்பத்தார்களை பொருந்திக் கொள்ளுவாயாக, இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்ளுவாயாக. இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீ ஒரு இதை ஒரு காரணமாக இதை கொண்டு பல பேர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் இங்கே கடனாளிகளாக வந்திருக்கிறீர்களோ அந்த கடனாளிகளுடைய கடனை அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. யாரெல்லாம் நோயாளிகளாக வந்திருக்கிறார்களோ குரானினுடைய பொருட்டால் அல்லாஹு தாலா அவர்களுடைய நோய்களை முழுமையான நிவாரணத்தை தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சென்ற வாரங்களிலே அகில கிதாப் என்று சொல்லப்படக்கூடிய வேதக்காரர்கள், யகூதி நசாராக்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி திருக்குரான் சொல்லுகிற வாசகங்களை நாம் கேட்டோம். அதில் அல்லாஹு தாலா சொன்னான், வத்த கசீரும் மின் அகிலில் கிதாப், வத்த கசீரும் மின் அகிலில் கிதாப். அகில கிதாபுகளில் சில பேர் ஆசிக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். லவ் யருதூனக்கும் மிம்பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிர்களாக ஆகிவிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஹசதம் இன் இந்தி அம்ஃபுசிஹிம், அவர்களுடைய இதயத்திலே பொறாமை என்ற நோயின் காரணத்தினால். மிம்பாதி மா தபையனலகும், அவர்களுக்கோ இந்த உண்மை புரிந்திருந்தது. ஃபஃபு வஸ்பஹு, நீங்கள் அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்களை விட்டு உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரே, அல்லாஹ் அவனுடைய ஒரு அம்ரை, அவனுடைய ஆணை வருகிற வரை. இன் அல்லாஹ் அலா குல்லி ஷையும் கதீர், அல்லாஹு தாலா அனைத்து பொருட்கள் மீதும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். இந்த ஆயத்து சம்பந்தமாக ஹுதைஃபத்தின் பின் யமான், அம்மார் இபின் யாசிர் போன்றவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்தோம். உகது போர் முடிந்தவர்கள் வெளியே வருகிற போது இந்த யகூதிகளும் நசாராக்களும் அகில கிதாபுக்காரர்கள் அவர்களை மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்களிடத்திலே பேச்சு கொடுத்த வார்த்தைகள், அதை அப்படியே வரலாறாக தொகுத்து நம்முடைய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த தப்சீரினுடைய செய்தியிலே அல்லாஹு தஆலா பல கதவுகளை திறந்து விடுகிறான், பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான். இதில் அல்லாஹு தஆலா சொல்றான், வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாப், அஹ்ல கிதாபுகளில் சில பேர் பிரியப்படுகிறார்கள், ஆசிக்கிறார்கள். அந்த ஆசை என்ன? முஸ்லிம்கள் எல்லாம் காஃபிர்களாக மாற வேண்டும் என்று ஆசிக்கிறார்கள். இதுல ஒரு செய்தி அன்னைக்கு சொல்லும் போது சொன்னோம், ஹசத் என்று சொன்னால் என்ன, பொறாமை என்றால் என்ன? பொறாமை என்பதும் ஒரு வித ஆசை, பொறாமை என்பதும் ஒரு வித ஆசை. என்ன ஆசை? மார்க்கம் சொல்லுகிறது கிப்தா என்பது கூடும், கிப்தா என்று சொல்லுகிற ஒரு செய்தி கூடும், ஹசத் என்று சொல்லுகிற செய்தி கூடாது. கிப்தா என்பதற்கும் ஹசத் என்பதற்கும் லேசான வித்தியாசத்தை அன்றைய தினத்திலே நான் சொன்னேன். அல்லாஹு தஆலா இன்னொரு மனிதனின் மீது கொடுத்திருக்கிற நேமத் முழுதாக நீங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒரு கூட்டம், இதுக்கு பேர் தான் ஹசத், பொறாமை என்று சொல்லுவார்கள். நம் கண்முன்னே பார்க்கிறோம், எத்தனையோ நம்மை விட படிப்பிலே மூத்தவர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், கல்வியிலே மூத்தவர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், பொருளாதாரத்தால் நம்மை விட மிகைத்தவர்கள். இவர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை, இவன் டேந்து அது போயிருச்சுன்னா நல்லா இருக்குமே, இவன் டேந்து போய் அதே மாதிரி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை, இதே மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எனக்கு அது கிடைக்குதோ இல்லையோ இவன்ட இருக்கக்கூடாது, இருக்குல்ல என்ன சொச்சு சொச்சுன்னா இருக்கிறது நடைமுறை வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. உலகத்துல பில்கேட்ஸை பார்த்து கவலைப்படாட்டியும் கூட நம்ம திரையில மூணாவது வீட்டுக்கார மாடி வீடு கட்டினோட ஒரு கவலை வரும், என்னடா இப்ப தான் வந்தான் வெளிநாட்டுக்கு, அதுக்குள்ளாட்டி மாடி வச்ச வீடு கட்டிட்டானே. இப்ப இந்த செய்தியை மறைக்கிறதுக்கு உடனே செய்தி வரும், தெரியும்ல ஆபீஸ்ல பெட்டி கேஸ் அவர் கையில தானா, எப்படிங்க? இப்ப இதை அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஹசத் அவர்களுடைய இதயத்திலே குடிபுகுந்திருந்தது. அப்ப ஹசத் என்று சொல்லுவதும் பொறாமை தீ என்பதும் ஒரு வித ஆசை. உலகத்திலே மனிதனுக்கு பல்வேறு வித ஆசைகள், பல்வேறு வித ஆசைகள், வீட்டுக்கார அம்மா மேல ஆசை, பிள்ளைய மேல ஆசை, பொருளாதாரத்து மேல ஆசை, இப்படி அடுத்தவர்கள் மீது வைக்கிற, இப்படி ஒவ்வொன்னா கேட்டகரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதை மார்க்கம் பல்வேறு விதமாக பிரித்து கூறுகிறது. அதில் இது ஒரு செய்தி, பொறாமை தீப்படுவது என்பது அது ஒரு செய்தி. அப்ப இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களை மாற வேண்டும் என்று அவர்கள் ஆசிக்கிறார்கள். அந்த ஆசையும் லேசு மாசா இல்லை, உத்து என்று சொன்னால் அதாவது அப்படியே நடந்து முடிஞ்சிடணும் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஆசை அது, அப்படியே நடந்துடணும் அப்படிங்கிற ஆசை. இப்ப இந்த இடத்திலே பல செய்திகளை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு அதனுடைய சீக்ரெட்டினுடைய கதவை திறந்து காட்டுகிறான். பொதுவாக அகல கிதாபுகள் என்று சொல்லப்படுகிற வேதக்காரர்கள், அவர்கள் யகூதிகளாக இருந்தாலும் சரி நசாராக்களாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே ஒரு சித்தத், உங்களை பற்றி உண்டான ஒரு கடுமை அவர்களுடைய மனதிலே இருக்கிறது என்பதை முஸ்லீம்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். முதல் செய்தி என்ன? இவங்கெல்லாம் வந்து முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி, தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு நோனாலும் தெரியாது போனாலும் தெரியாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா, விளங்குதுங்கல்ல? இது பாம்பே காரண போய் பார்த்தா நிக்கிற இடத்துல ஆளை நிக்க வச்சு வித்துட்டு போயிருவான், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும்ல, நாங்கதான் வளர்ந்தேங்கிறார் இவர். அப்ப இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அரபுகள் பேசும்போதே சண்டை போடுற மாதிரி பேசுவான். ஒரு அரபி அன்னைக்கு வந்து என்ன பார்த்து கேட்டார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பக்கத்துல இருக்கீங்க கேக்குறேன், ஏன் நிமிஷம் உங்க கூட இவர் சண்டைக்கு வராருன்னு, ஒரு சமுதாயத்தார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது கூட சண்டை போடுறது மாதிரி இருக்கு. அப்ப இந்த செய்தியிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான, அப்ப முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், பாமரத்தனமாக பச்சை புள்ளத்தனமாக இருக்கக்கூடாது, என்ன இவங்க எல்லாம் நல்லவங்க, இவருடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்கும் என்ற எண்ணம் வரக்கூடாது, இவர்களை அடையாளம் காணுங்கள். எவ்வளவு பெரிய செய்திங்க! இன்னைக்கு நேத்தா குர்ஆன் சொல்லுச்சு, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக கியாமத்து நாள் வரை வருகிற யகூதிகளும் நசாராக்களும் இந்த சமுதாயத்திற்கு எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு பெரிய உண்மையை அல்லாஹு தஆலா திறந்து விட்டான். இவர்களை நீங்கள் எந்த கோணத்தில் போய் அணுகினாலும் சரி அதனுடைய முடிவு வேறாகத்தான் இருக்கும், அதனுடைய முடிவு அவர்கள் நன்றதாக கொடுக்க மாட்டார்கள், அவர்கள் ஹசத் செய்வார்கள். ஏன் ஹசத் செய்யறான், ஏன் ஹசத் செய்யறான்? பொதுவாக ஒரு நீதி இருக்கிறது, யார் மேலங்க பொறாமப்படுவோம்?
பொதுவா பொறாமை யார் மேல வரும்? இங்க இருந்து துபாயில இருந்து போயாச்சு, ஊர்ல பார்த்தா அந்த அந்த காலத்துல கட்டின அதே கீத்து வீட்டுல இருந்த ஒருத்தர் அப்படி இருக்கிறார், அவரை பார்த்து என்னைக்காவது இன்னும் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைப்போமா? நம்மளை விட யார் மேல இருக்காங்களோ, விளங்குதுங்களா? நம்மளை விட அல்லாஹுத்தால பல செய்திகளை இந்த ஆயத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு வெளிப்படுத்துகிறார். இந்த யகூதிகளுடைய அசத் ஒரு பெரும் உண்மையை சுட்டி காட்டுகிறது, இதில் தான் சத்தியம் இருக்கிறது என்று சொல்ல வர்றது. யகூதிகளுடைய பொறாமை இதை சுட்டி காட்டுகிறது, இதுதான் உண்மை, அந்த புத்தகத்தை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற பொறாமை இவர்களை எப்படியாவது வழிமாற்றி விட வேண்டும் என்ற அந்த அவர்களுடைய கிரிட்டிக்கல் தன்மை இதிலிருந்து வெளிப்படுகிறது. என்ன, இதுதான் சத்தியம் என்ற ஒரு செய்தியும் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவதாக என்ன, உண்மை தெளிவாக தெரிந்த பின்னரே மற்றவர்களை குழப்புவது. நம்ம அன்னைக்கே சொன்னோம், சைக்காலஜிக்கலா இது ஒரு வகை. என்ன, உலகத்தில் நமக்கு சத்தியம் சத்தியம் என்று தெரிந்த பின்னால் ஒரு மனிதரை ஒரு விஷயத்தை போய் கெடுக்கிறது அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலா ஒரு தன்மை. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இதே மஜ்லிஸ்ல பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்க இந்த அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கம் ஃபர்துக்கன திபா வ அரினல் பாத்தில பாத்திலம் ஃபர்துக்கன ஜித்னாபா, ஒரு அழகிய துஆவை இந்த சமுதாயத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டி அதை பின்பற்றுகிற நசீபை தருவாயாக, அசத்தியத்தை அசத்தியமாகவே காட்டி அதை பின்பற்றுகிற நசீபை தருவாயாக. இதுல ரெண்டு பெரும் செய்திகளை அல்லாஹுத்தாலா அடக்கி இருக்கிறார், ரெண்டு பெரிய செய்தி. இந்த துவா சாதாரணமான நேரங்களில் கேட்கப்படுகிறது, நாமும் சேர்த்து தான் ஓதிக்கிட்டு இருக்கோம், நாமும் சேர்த்து தான். இதுல என்ன, அல்லாஹும் அரினல் ஹக்க ஹக்கம் ஃபர்துக்கன திபா, மூன்று விதமான தன்மைகளை அல்லாஹு தஆலா அந்த துவாவிலே உள்ளடக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வைத்தார். என்ன, ஒரு விஷயம் தெரிகிறது, அல்லாஹும் அரினல் ஹக்க என்று சொல்லுகிற போது சத்தியம் என்று ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருகிறது. உலகத்திலே நாம் வாழ்கிற இந்த காலத்திலே சத்தியம் என்று ஒன்று இருக்கிறது, அசத்தியம் என்று ஒன்று இருக்கிறதுங்கிறது தெரிகிறது இருக்கே, அதே பெரிய அறிவு. எத்தனையோ பேருக்கு இந்த நசீப் கூட கிடைப்பதில்லை. என்ன, உலகத்தில் ஏதோ பிறந்துட்டப்பா, சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், தூங்கணும், அப்படியே போய் சேர்ந்துட்டோம். எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், நம்மளை படைச்சவன் யார் என்று அந்த சிந்திப்பதற்கு கூட அவர்களை கால அவகாசம் கொடுக்கவில்லை. அதற்குள்ளே அவர்களுடைய காலங்கள் முடிந்து விட்டது. இப்ப இந்த உலகத்தில் சத்தியம் என்றும் அசத்தியம் என்றும் ரெண்டு இருக்கு அப்படின்னு தெரிகிறது இருக்குல்லவா, அது அல்லாஹுவினுடைய பெரிய நசீப். அதனாலதான் அல்லாஹு தஆலா நபிக்கு சொல்லி கொடுத்தான், முதல்ல சத்தியம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சத்தியத்தை சத்தியமாக அறிவது, ஒரு உண்மையை உண்மையாக தெரிவது. உலகத்துல இன்னைக்கு உள்ள குழப்பங்க, நம்ம இன்னைக்கு வாழ்கிற காலத்துல இந்த அஜர்த்து டிவியில பேசுறார், அந்த அஜர்த்து டிவியில பேசுறார், அவரும் புகாரிங்கிறார், இவரும் புகாரிங்கிறார், அவரும் முஸ்லீம்ங்கிறார், இவரும் என்னையா இவங்க எல்லாம், இதுல யார் தாங்க சரியா இருக்கா ஸ்டாண்டர்டா? இவரும் முஸ்லீம் தான் சொல்றாரு, அவரும் சொல்றாரு, ஆனா அவர் சொல்ற கருத்துக்கு இவரும் சொல்ற கருத்துக்கு ஏழாம் பொருத்தமா இருக்கு, சம்பந்தமே கிடையாது. அவன் ஒண்ணு சொன்னா இந்த ஆளும், இவர் ஒண்ணு சொன்னா அவன், இப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த அளவுக்கு ஹைரான் ஆகி போய் எவன் சொல்றதையும் கேட்க கூடாதியா, நானே எடுத்து படிச்சுட்டு போறாயான் எத்தனை பேருக்கு முடிவுக்கு வந்தாங்க? அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், இந்த துவாவை நீ படிக்க போய் ஆரம்பிச்சு, அதுல முன்னையும் தெரியாம பின்னையும் தெரியாம நான் தமிழ் தர்ஜுமா வச்சு படிக்கிறேன், திருப்பி நீ எங்கேயாவது போய் சேர்ந்துடாத. அப்ப அல்லாஹ்விடத்திலே கேள், அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கா, இந்த சத்தியத்தை சத்தியமாக விளங்குகிற நசீபை எனக்கு தருவாயா? அல்லாஹ் தருவான். கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குங்க? கேட்டு முடிச்சாச்சு, கேட்க வேண்டிய வேலை நமக்கு, காட்ட வேண்டிய வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு அவனை சார்ந்தது. அப்ப இதுல பல செய்திகளை, ஏன்னா சத்தியத்தை சத்தியம் என்று தெரிந்த பின்னும் கூட இதுல வருது செய்தி. இப்ப அந்த வேதக்காரர்களுக்கும் யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருச்சு, அல்லாஹ் ஒருத்தர் தெரியும், நபி ஒருத்தர், நபி வருகிறார்கள் என்று தெரியும், தன்னுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னால் உள்ள நபியை சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரியும், அந்த நபிக்கு இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கும் என்று தெரியும், அவர்கள் முடி தெரியும், அவர்கள் பல்லுவரை தெரியும், அவர்களுடைய கலர் வரை தெரியும், அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வருவார்கள் என்பது வரை தெரியும். எல்லாம் தெரிஞ்ச பின்னாடியும் கூட அந்த நபி வந்த பின்னாடி என்ன செஞ்சா, தான் மட்டும் பின்பற்றாததில்லை, அந்த நபியை யாரெல்லாம் பின்பற்றிக்கிட்டு இருக்காங்களோ பின்பற்ற கூடாதுன்னு நினைச்சான். இப்ப வழங்குதுங்களா? அப்ப சத்தியத்தை சத்தியம் என்று தெரிகிற அந்த செய்தி இருக்கிறதல்லவா,
நசீப். அப்ப அதற்கு பின் அல்லாஹு தஆலா சொன்னான், அந்த சத்தியத்தை விளங்கிய பின்னால் அதிலே நடைமுறைப்படுத்துகிற நசீப். அதே மாதிரி அசத்தியத்தை அசத்தியம் என்று தெரிகிற நசீப், இது சத்தியம் அல்ல இது அசத்தியம், கோயில் சாமி இதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. இன்னைக்கு பயான்ல, ஜும்மா பயான்ல இங்க சொன்னாங்க, என்ன தலைப்பு இங்க அஜித் போயிட்டாரோ, சரி ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன், அவர் அழகா பேசினார் இந்த ஆலிம் சார், மனிதர்களிலே சில பேர் இருக்கிறார்கள் அஸ்னாமுகள், சிலைகளை வணங்குவது போன்று அவர்கள் ஜின்னத்தை அழைக்கிறார்கள், ஜின்னத்தை வணங்குகிறார்கள், அதன் மீது ஈமான் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களிலே இருக்கிற பெரிய கூட்டம் ஜின்னத்தையின் மீது ஈமான் கொண்டு அதை வழிபடுகிற கூட்டமாக இருக்கிறது திருக்குறான் சொல்லுது. அப்ப கோயில்களில் போய் வழிபடுகிற போது அதற்கு சில நேரங்களிலே சில செயல்கள் நடக்கிறது மாதிரி காண்பிக்கப்படுகிற வேலையெல்லாம் ஜின்னுடைய வேலை. இதை மார்க்கம் சொல்லுகிறது, அல்லாஹ்வினுடைய வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த சம்பந்தமா அந்த சப்ஜெக்ட், எனக்கு ஹக்கு மட்டும்தான் வேணும், என்னங்க எனக்கு ஹக்கு மட்டும்தான் வேணும், குர்ஆனை ஹதீஸை நான் படிச்சுட்டேன் நான் அப்படியே போறேன் அப்படின்னு சொல்றதும் இல்ல. இரண்டாவது ஒரு செய்தியும் அல்லாஹு தஆலா சொல்றான், அசத்தியத்தையும் அசத்தியமாக விளங்க வேண்டும், இதெல்லாம் உண்மைகள் இல்லை என்று தெரிவதும் பெரிய அறிவு. அதனாலதான் அல்லாஹு தஆலா ஷஹாதத்தினுடைய கலிமாவில் முதல்ல வந்து அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லவே இல்லை, லா இலாஹா லா இலாஹா. உலகத்திலே மற்ற தெய்வங்கள் எதையெல்லாம் மனிதன் நம்பிக்கொண்டிருக்கிறானோ அதெல்லாம் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வரணும், இதெல்லாம் பாத்தில்கள், இதன் மூலமாக இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது, இதன் மூலமாக இதற்கு எந்த சக்தியும் கிடையாது, இதை படைத்தவனும் இறைவன் தான், இதற்கு இதுக்கு கொடுப்பவனும் இறைவன் தான். ஏன்னா நம்மோடு வாழுகிற நம்முடைய இந்தியாவிலே வாழுகிற நம்முடைய மாற்று மத சகோதரர்கள், படைப்பது ஒரு கடவுள், காப்பது ஒரு கடவுள், அழிப்பது ஒரு கடவுள், அப்படிதான் வச்சிருக்கான் அல்லவா. அதே மாதிரி சில பேர் வினைக்கிறார், அவர் பயன்ல சொல்லும் போது சொன்னார், சில பேர் விளங்கி வச்சிருக்காங்க அல்லாஹுக்கு எப்படி ஆற்றல்கள் இருக்கிறதோ அதே மாதிரி சைத்தானுக்கும் ஆற்றல்கள் இருக்கிறது, அல்லாஹ் எப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி சைத்தான் வழி எடுத்துக்கிட்டு இருக்கான். சைத்தான் என்பதும் அல்லாஹுவினுடைய ஒரு படைப்பு, அங்கு கொண்டு போய் இணை வைக்கிறது அல்ல. அல்லாஹ் நமக்கு சோதனையாக ஆக்கி இருக்கிறானே தவிர அவனுக்கு இணையான ஒரு பொருள் அல்ல. ஏனென்றால் அது அல்லாஹுவினால் படைக்கப்பட்ட ஒரு செய்தியை ஒழிய அது அவனுக்கு இணையான ஒரு செய்தி அல்ல. இப்ப இந்த சத்தியத்தையும் அசத்தியத்தையும் விளங்கிக் கொள்ளுகிற நசீப் இருக்கிறதா புரியுது. அப்ப அதை விளங்கிய பின்னால் அதை இம்ப்ளிமெண்டேஷன் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற நசீப் புரியுது. அதனாலதான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், அந்த யகூதிகளும் நசாராக்களும் விளங்கியதோடு நிறுத்தி கொண்டு நம்மை விட இன்னும் ஒருபடி மேலே போனவர்களை போய் கெடுப்பதற்கு ஆரம்பித்தார்கள், இது சத்தியத்தை சார்ந்தது அல்ல, இது உண்மையாக இருக்க முடியாது, இது உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே நிரூபணப்படுத்துவதற்காக வேண்டி அப்படி சொல்லுகிறார். அப்புறம் இரண்டாவது இந்த இடத்துல ஹசதம் மின் இந்தி அம்புசிஹிம், ஹசதம் மின் இந்தி அம்புசிஹிம், இரண்டாவது ஒரு பெரிய கதவை திறக்கிறான். இப்ப வந்து முஸ்லிம்களாக இருக்கிற நாம் மாற்று மதக்காரர்களுக்கு தாவத் கொடுக்கிறோம், மாற்று மதக்காரர்களுக்கு இறைவனின் பக்கம் அழைப்பு கொடுக்கிறோம். நம்ம அடிக்கடி இங்க சொல்ற செய்தி, பிளைட்ல போகும்போது, ரூம்ல இருக்கும்போது, சாப்பாடு கடையில் இருக்கும்போது, எங்க போனாலும் நமக்கு முன்னே உட்கார்ந்து மாற்று மத சகோதரர்கள் சாப்பிட்டா சும்மா சிரிச்சு பேசி நல்லா இருக்கீங்களான்னு ஏதாவது ஒரு வகையில் இறைவனை பற்றி உண்டான ஒரு செய்தியை உள்ளே எத்தி வைப்பது, சத்தியத்தின் பக்கம் அவர்களை அழைப்பு கொடுப்பதற்கு உண்டான ஒரு வழியை கிரியேட் நாம் தான் செய்யணும், அதாக கிரியேட் ஆகாது நாம் தான் செய்யணும். அப்ப இந்த வழியை அமைத்து கொடுக்கிற அந்த செய்தி இருக்கிறதல்லவா மாற்று மதக்காரர்களுக்கு போய் சொல்லுகிற அந்த சொல்ல வைக்கிற அந்த நசீப், அது பெரிய நசீப். இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதாவது மின் இந்தி அம்ஃபுஸிஹிம், இப்ப நம்ம சொல்ற இந்த செய்தி ஒரு ஒரு மாற்று மத சகோதரிடத்துல போய் மார்க்கெட்டை பற்றி சொல்லுகிறோம், அல்லது அவருடைய கொடூரங்கள் தாங்காமல் இருக்கிற போது அவர் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது, ஜிஜியாவை கடமையாக்கணும், அப்படிலாம் நான் நாடு கடத்தப்பட வேண்டும், அப்படி யாரெல்லாம் மார்க்கத்திற்கும் அல்லாஹ்விற்கும் விரோதியாக இருந்து இதை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அவர்களோடு போரிட வேண்டும் சொல்லுது மார்க்கம். இப்ப இதே மாதிரி நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா இது குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்தி. நம்ம ஏங்க செய்யறோம், அல்லாஹு சொல்லி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யும். இப்ப அல்லாஹ் இந்த இடத்துல இன்னொரு தெளிவையும் படுத்துகிறார், முஸ்லிம்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அவர்களுடைய ஹசத் அவர்களுடைய பொறாமை இருக்கிறதல்லவா மின் இந்தி அன்புசிஹிம், இது அவர்களுடைய வேத புத்தகம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, இது தான் தோண்டித்தனமான முடிவு. இப்படி மார்க்கத்திலே சில பேர் இருக்கலாம் தான் தோண்டித்தனமாக முடிவெடுக்கிற சில கூட்டம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சைக்காலஜிக்கல் இம்ப்ரெஸ்.
மார்க்கத்தை மார்க்கமாக விளங்கி அதன்படி நடைபோடுகிற அந்த வழியிலே சில பேர் என்ன செய்வார்கள், தங்களுடைய இஷ்டத்திற்கு சில செய்திகளை சேர்ப்பார்கள். இப்ப இதே யூதி நசாராக்கள் இடத்திலே நீங்கள் போய் இந்த செய்தியை ஏன் என்று கேட்டீர்கள்னா உடனே சொல்லுவான், நம்ம மார்க்கம் தானே சத்திய மார்க்கம், நம்ம மார்க்கத்துக்கு தானே அழைக்க சொல்லி இருக்கு, அதனால தௌராத்து படித்தானே நான் செஞ்சேன்பா. ஆனால் அந்த ரகசியத்தை, அந்த சீக்கிரத்தை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு கிழித்து காண்பிக்கிறான். இது சத்தியத்தின் வழியில் செய்யப்பட்டதல்ல, இது தௌராத்தின் வழியில் நடைபெற்றதல்ல, இது இஞ்சிலின் வழியில் நடைபெற்றதல்ல, இது அவர்களுடைய இதயத்தினுடைய தூண்டுதல். மீன் இந்தி அம்புசஹிம், அவர்களுடைய நஃப்சி எதை தூண்டியதோ அதன் அடிப்படையில் அவர்கள் செயல் போட்டார்கள். அது என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, மிம்பாதி மா தபையன லஹுமுல் ஹக், ஃபஃபு, உடனே அல்லாஹ் சொல்றான் ஃபஃபு, நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். இப்ப அதாவது ஹசத் என்று சொல்லுகிற போது ஒரு ஹதீஸை வந்து தஃப்சீரிலே கொண்டு வருகிறார்கள். அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அமர்ந்திருந்தோம். அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தவர்கள், திடீர் என்று சொன்னார்கள், இப்போது ஒரு நபர் வருவார், அவர் சொர்க்கத்திற்கு சொந்தக்கார் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி முடித்து சில நேரம் சில மணித்துளிகளிலே ஒரு மனிதர் உள்ளே வந்தார், ஒது செய்து விட்டு அந்த அடிச்சுவடோடு அதை துடைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் உள்ளே வந்தார். நாங்கள் பார்த்தோம், எதுவும் சொல்லவில்லை, அவர் நின்றார், தொழுதார், அப்புறம் இருந்தார், போயிட்டார். மறுநாளும் இதே போன்று ஒரு மஜ்லிஸ் நடைபெற்றது, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்ப திடீர்னு சொன்னாங்க, இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று. அதே மனிதர் நேற்று எதே எந்த மனிதரை பார்த்தோமோ அவரே வந்தார். மூன்றாவது நாளும் மஜ்லிஸ் நடைபெற்றது, மூன்றாவது நாளும் நாங்கள் அமர்ந்திருந்தோம், இப்போது ஒரு மனிதர் வருவார், அவர் சுவனத்திற்கு சொந்தக்காரர் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் பார்த்தோம், அதே மனிதர் மூன்றாவது நாளும் வந்தார். மூன்று நாட்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஹாதத், இவர் அஹலுல் ஜன்னா, இவர் சுவனத்திற்கு உரித்தானவர், சுவனபதிக்கு சொந்தக்காரர் என்ற ஒரு வாக்கை பெற்ற மனிதர் எப்படி இருப்பார் என்று நான் நினைத்து, அப்துல்லாஹ் இபின் அமர் இபின் ஆஸ் என்று சொல்லுகிற அந்த நபி தோழர், யாருக்கும் கேட்டவனே எப்படி இருக்கும், உடனே நம்ம என்ன செய்வோம், நேரம் போய் சுத்தி முசாபா செஞ்சு அல்லாஹ்வுக்கு ஒரு எனக்கு வேண்டி ஒரு துவாவை செய்யுங்க, கடையில கொஞ்சம் வியாபாரம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் பார்த்து அல்லாஹ் அப்படி ஒரு ரெண்டு நோட்டு உள்ள வந்துடணும். ஆலிம் சார் தலைப்பா பார்த்த உடனே நம்ம என்ன முடிவு பண்ணிடுறது, இவரை வச்சு நம்ம பிசினஸ் எப்படிப்பா நடத்துறது, அல்லாஹ் வாங்க ஆலிம் சார் அவங்கள குர்பானி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி. இப்ப இவங்க போய் பார்த்த உடனே அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் என்று சொல்லுகிற அந்த நபி தோழர் சபை கலைஞ்சு அப்படியே போகுது, நேரம் அவங்க பின்னாடியே போனாங்க. அந்த தோழரிடத்துல போய் சொன்னாங்க, எனக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் சிறிய சண்டை. என்ன சொல்றாங்க, அந்த தோழர்கிட்ட சொன்னாங்க, எனக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் சிறிய சண்டை, அதனால நான் மூணு நாள் அவர்கிட்ட பேச மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு சண்டை போட்டு வந்துட்டேன், உங்க கூட நான் தங்கிக்கலாமா உங்க வீட்டுல, என்ன டெக்னிக், உங்க கூட ஏன்னா அரபுகளிடத்திலே ஒரு பழக்கம் இருந்துச்சு, பள்ளிவாசல்லையோ எங்கேயோ யாராவது வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க வந்து தன்னுடைய வீட்டுல அவரை விருந்தாளியாக வைத்துக் கொள்வார்கள். மூணு நாள் எதுக்கு வந்தீங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க, மூணு நாளைக்கு எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு என்ன தேவை, எதுவும் கேட்க மாட்டாங்க. சாப்பாடு கொடுப்பார், அவர் இருப்பார், தூங்குவார், எந்திரிப்பார், வெளியே போவார், திரும்ப வருவார், சாப்பிடுவார், படுப்பார், இருப்பார், இப்படி மூணு நாள். மூணு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஏதாவது தேவை நிமித்தம் வந்தீர்களா, உங்களுக்கு என்ன தேவை, உதவி செய்யட்டுமான்னு கேட்பாங்க. இந்த வழக்கம் அலபுகள் இடத்திலே இருந்தது, இந்த வழக்கம். இப்ப இதே மாதிரி இவங்க உள்ள போறாங்க, போன உடனே அப்ப நான் உள்ள போனேன், அவங்க இடத்துல சேர்ந்து வீட்டுக்கு போயாச்சு, போன உடனே தங்கிட்டேன். இரவு படுத்திருந்தால் அவர் நைட்டு சாப்பிட்டுட்டு நல்லா படுத்தவர் தான், குரட்டை விட்டு தூங்குறார், சுபுவுக்கு பாங்க சொன்ன எந்திரிச்சார். அப்ப இவர்கிட்ட இரவு தொழுகை அந்த விஷயமாக இவர்கிட்ட இந்த செய்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன், சரின்னு சொல்லிட்டு சுபு தொழுகை போயாச்சு. மறுநாள் பகல் முழுக்க இருக்கிறேன், பிசினஸுக்கு போறாரு வர்றாரு, அவர் பிசினஸ் பாக்குறாரு இருக்கிறாரு தொழுகிறாரு, முடிஞ்சு அன்னைக்குடைய நேரம் போயிடுச்சு, அன்னைக்கு நைட்டும் அப்படியே போகுது, மறுநாள் நைட்டும் போகுது, மூணாவது நாளும் போயிடுச்சு. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நம்மளிடத்திலே இல்லாத எந்த புது செய்தியும் இந்த மனிதரிடத்திலே இல்லை, நம்மிடத்திலே உள்ள இல்லாத ஏதாவது ஒரு புது செய்தி இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் இல்லை. நம்மள மாதிரிதான் இவரும் சாப்பிடுறாரு, இவரும் தூங்குறாரு, எந்திரிக்கிறாரு, போறா என்ன உடனே. அப்ப சொல்றாங்க, உங்களை பற்றி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்ல நான் கேட்டேன், இப்படி சொல்ல நான் கேட்டேன், உங்களிடத்திலே அப்படி என்ன செய்தி இருக்கிறது? மூன்று தினங்கள் ஒரு நபி உங்களுக்கு ஷஹாதத் சொல்லுகிற அளவுக்கு உங்களிடத்திலே என்ன அப்படி ஒரு செய்தியை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள், ஒரு அமலும் வெளியே தெரியலையேன்னு கேட்டார். கேட்ட உடனே அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நான் நீங்க என்ன செய்றீங்களோ அதே மாதிரிதான் நானும் செய்யறேன் அப்படின்ன உடனே நான் ஒரு 2-8 எடுத்து வச்சு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகி போனேன். அப்ப அவர் என்னை திரும்ப அழைத்தார், என்னை திரும்ப கூப்பிட்டார். கூப்பிட்டு என்னிடத்திலே ஒரு செய்தியை சொன்னார், மா ஹுவ இல்லா மா ரஐத கைர அன்னி லம் அஜித் அலா அஹதி மினல் முஸ்லிமீன். நீங்கள் என்னிடத்திலே எதை பார்த்தீர்களோ அதுதான், எக்ஸ்ட்ரா ஒண்ணு அமல் நான் செய்யல. நான் ஒரு பெரிய ஆபித், நான் நைட்டு புறான் தஹஜ்ஜு தொழுற ஒரு ஆள் இல்ல. இருந்தாலும் ஗ைர அன்னி லம் அஜித் அலா அஹதி மினல் முஸ்லிமீன் ஃபி நஃப்ஸி ஐபம் வலா ஹஸதா. நான் எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் நான் இதுவரை பொறாமைப்பட்டதே இல்லை. அவர் சொல்றார், யாரை பற்றி உண்டான குறையோ அல்லது யாரின் மீது உண்டான பொறாமையோ இதுவரை என்னிடத்திலே வந்ததில்லை. அலா ஹைரின் அத்தாஹு ஈயா, அல்லாஹு தாலா அவருக்கென்று சிறப்பம்சமாக ஒரு விஷயத்தை தந்திருக்கான் என்று சொன்னால் அந்த விஷயத்துல நான் போய் பொறாமப்பட மாட்டேன். பெரிய கோடீஸ்வரராக இருந்தார், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறான். வேற ஏதாவது அழகு ரீதியாக பெரியாளா இருந்தா அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்ற மனோநிலையோடு என் வாழ்க்கையை நான் எப்படி நடத்துவது என்று போவேனே ஒழிய, இது ஏன் இவருக்கு இருக்கு, இவரை விட்டு போவாதா, அல்லது ஏன் இந்த மனுஷன் இப்படி ஆனா என்ற எண்ணம் என்னிடத்திலே வந்ததில்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபகால் ஹியல்லதி பலகத் பிக், இதுதான் உன்னை சுவனத்தின் அதிபதியாக ஆக்குவதற்கு காரணமாக இருந்தது, உன்னை சுவனவாதியாக ஆக்குவதற்கு காரணமாக இருந்தது எது? இந்த ஒரே ஒரு சின்ன குட்டி கோடி ஒரு எண்ணம், அதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வஹி அல்லதி லா துதா, இந்த செய்தியின் மீது நான் சக்தி பெற மாட்டேனே, அப்படிப்பட்ட ஒரு செய்தி சஹாபி சொல்றாங்க. அப்பன்னா இதுல எவ்வளவு பெரிய விஷயம் அடங்கி இருக்கிறது, இந்த ஹசத் என்று சொல்லக்கூடிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஸது யாக்குலுல் ஹஸனாத் கமா தாக்குலுன் நாருல் ஹதப். எப்படி நெருப்பு விரவுகளை எல்லாம் அப்படியே கரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறதோ, இப்படித்தான் ஒரு மனிதன் அடுத்தவர்கள் மீது படுகிற பொறாமை இருக்கிறதே, அவனுடைய ஈமானை அவனுடைய அமல்களை எல்லாவற்றையும் கரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். ஈமானும் போயிடும், அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சாமானும் கிடைக்காது. அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படுவதனால் அதுவும் அவனுக்கு கிடைக்கப் போவதில்லை. ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா கேட்கிறான், சில பேரின் மீது அல்லாஹ் கிருபையை கொண்டு அல்லாஹ் தன்னுடைய அளப்பெரிய அருளினால் சில பேருக்கு செய்திருக்கிற நேமத்துகளை பார்த்து என்ன நீங்கள் பொறாமைப்படுகிறீர்களா, என்ன கஜானா உனக்குள்ளதா எல்லாம் கேட்கிறான். எவ்வளவு அழகான கேள்வி, சில பேரின் மீது அல்லாஹ் பிரியப்பட்டு சில செய்திகளை அவர்களுக்கு கொடுத்திருப்பதை பார்த்து உங்களுக்கு வருத்தம் ஏற்படுதா, நீங்க பொறாமைப்படுகிறீர்களா, நீங்கள் பொறாமைப்படுவதற்கு அதிலே என்ன இருக்கிறது, உனக்கு எதுக்கு அதுக்கு ஏதாவது தகல் உண்டா, அல்லது அந்த விஷயத்தை சுருட்டி எடுத்துக் கொள்ளுகிற அதிகாரம் உனக்கு உண்டா, அல்லது அவனுக்கு விரித்து கொடுக்கிற அதிகாரமாவது உனக்கு உண்டா, எந்த விஷயத்தில் உனக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது, ஆனால் நீ அதன் மீது உட்கார்ந்து நீ பொறாமைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த பொருளும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை, உன்னுடைய ஈமானும் உனக்கு பாதகமாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யே உரைக்காத சாதிக்குள்ள மீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப ரெண்டு விஷயத்திலே பொறாமை படலாம் என்ற விஷயத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கற்றுத்தந்தார்கள். ரெண்டு விஷயத்திலே ஒரு மனுஷன் பொறாமை படலாம், அல் ஹஸத் லா ஹஸத இல்லா ஃபித்னதைன், ரெண்டு விஷயங்களிலே பொறாமை என்பது உண்டு. ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலா, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை அபிவிருத்தியாக கொடுத்தான். யுன்ஃபிகு ஃபில் ஹக், அவர் சத்திய வழியில் அதை செலவு செய்கிறார். நிறைய காசு இருக்கு, சில பேரை பார்த்திருப்போம், நிறைய பள்ளிவாசல் கட்டுவாங்க, அது கட்டுவாங்க, இது கட்டுவாங்க, தர்மம் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஃபில் ஹக், இப்படிப்பட்டவரை பார்த்து அல்லாஹ் எனக்கும் இப்படி ஒரு பொருளாதாரத்தை தந்திருந்தால் நான் செய்திருப்பேனே அன்னு ஆசைப்படுறது கூடும். எப்படி இந்த பொறாமை? அவர்கிட்ட அந்த பொருளாதாரம் போயிடணும் அப்படிங்கறதல்ல. இதே மாதிரி பொருளாதாரத்தை அல்லாஹ் எனக்கும் தந்திருந்தால் நானும் இதே மாதிரி செலவு செய்திருப்பேனே என்று ஆசிப்பது கூடும். இரண்டாவது ஒரு மனிதரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய ஞானங்களை கொடுத்து அவர் அதை கொண்டு அமல் செய்து பிறரையும் அமல் செய்ய வைத்து பகலிலும் இரவிலும் அதை கொண்டு ஓதி வருவார் என்று சொன்னால் இவரை பார்த்து பொறாமைப்படுவது கூடும். அல்லாஹ் இவருக்கு கொடுத்தது போன்று எனக்கு தந்திருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுறது கூடும். இந்த ரெண்டை தவிர வேறு எந்த பொறாமையும் கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்ப இதை சொல்லிட்டு இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த மனிதர்கள் அவர்கள் யகூதிகள் ஆசைப்படுகிறார்கள், எதன் மீது? நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்பது. இதுல இன்னொரு செய்தியும் அல்லாஹு தஆலா சொல்றான், எருதூக்கும், உங்களை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் ஆசிக்கிறார்கள். இந்த எருதூனக்கும் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு நம்முடைய மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை எடுக்கிறார்கள். ஒரு மனுஷன் முஸ்லிமாக இருந்து அதற்கு பின் குஃபாராக மாறிவிட்டார், ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கிறார் முஷ்ரிக்காக மாறிவிட்டார், இதுவரைக்கும் நம்முடைய எந்த நாடுகளிலும் நடக்காத செய்தி. இந்த நாடுகளையும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு போன்ற பிரதேசங்கள்ல ஒரு முஸ்லிம் காஃபிராக மாறினார் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஆச்சரியமான செய்தி. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காதல், இன்டர்நெட், போன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ பிள்ளைகள் தரப்பனாரை வளர்த்த பெற்றோர்களை விட்டுட்டு ஓடினவன் கூட போய் கரெக்டா விபூதியை பூசுறத நம்ம பத்திரிக்கை காரன் போட்டா பிடிச்சி போடுறான், உங்க ஆள் மாறிட்டான்ல, எவ்வளவு பெரிய அசிங்கம் பத்தியலா. சில அந்த பிள்ளைகளை கவனிக்காத தன்மையினால் எவ்வளவு பெரிய பாதிப்புகள், எவ்வளவு பெரிய பாதிப்புகள். இது இது நமக்கு மட்டும் அசிங்கம் அல்ல, நம்முடைய மார்க்கத்திற்கு அசிங்கம் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய மார்க்கம் அசிங்கப்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். எப்படி வந்து ரமலானுடைய காலத்தில் ஒருத்தர் பாக் போட்டு ரோட்டில் நடந்து போறது பெரும் குற்றமோ அதே போன்றுதான் இதுவும் ஒரு குற்றம். ஒரு முஸ்லிமாக இருக்கிறார், அவர் நோயாளியாக இருக்கிறார், அவரால் நோன்பு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவர் சாப்பிடுறதை அவர் மறைச்சு மறைச்சு சாப்பிடணும், அதை யாருக்கும் அவர் வெளியே காட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. அப்படி ரோட்டில் நின்று டீ குடிக்கிறதோ ரோட்டில் நின்று ஏதாவது செய்யறதோ கூடாது, பெரும் குற்றம் அது. அதே மாதிரிதான் இதுவும் பெரும் குற்றம். நம்முடைய மகள் இன்னொருவருக்கு இன்னொரு மார்க்கத்திலே போய் அதன் காரணமாக மார்க்கத்திற்கு அசிங்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த குற்றம் முழுக்க முழுக்க நம்மையே சாரும், முழுக்க முழுக்க. ஏன் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் மஸ்ஊலுன் குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்தை, ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹு தஆலா பொறுப்பை தந்திருக்கிறான், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை கியாமத் நாளையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள், நீங்கள் உங்களுடைய பொறுப்புக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அப்ப அந்த மனோநிலையை உருவாக்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்ததற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அது இன்டர்நெட்டா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, அல்லது நாடகமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய வீடுகளில் அதாவது சண்டை நடப்பதற்கு காரணமாக நாடகத்தை தான் சொல்றான். இந்த நாளைக்கு முன்னாடி வந்திருந்த அந்த மரியாதைக்குரிய அப்துல்லா, டாக்டர் அப்துல்லா, அவர் கூட சொல்லும் போது சொன்னார், நிறைய கணவன் மனைவியினுடைய பிரிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதை நாடகத்துல நடிக்கிற மாதிரி நம்மளும் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது வாழ்க்கையை இடிச்சுக்கிட்டு போயிருது, அவங்க காசு வாங்கிட்டு போயிட்டாங்க, நடிச்சவங்க முடிஞ்சு போச்சு, ஆனா இங்க வாழ்க்கையில தெருல நிக்குது. அப்ப இந்த விஷயத்திலே மார்க்கம் கடுமையாக சொல்லுகிறது. இதுல சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் இதனுடைய கடைசி பகுதியிலே, நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள், வஸ்ஃபஹு அவர்களை விட்டு முகம் திருப்பி கொள்ளுங்கள். ஒரு அகல கித்தாப், ஒரு முஷ்ரிக் இந்த மார்க்கத்திற்கு சிரமம் கொடுக்கிறார், நோவினை தருகிறார், அவரை பார்த்து திருக்குறான் சொல்லுகிறது, ஃபஸ்பஹு நீங்கள் அவரை விட்டு விடுங்கள், அவரை விட்டு முகம் திருப்பி கொள்ளுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். இப்ப இது என்ன சட்டம், இது என்ன சட்டம்? இன்னொரு ஆயத்திலே சொல்லும் போது இதே போன்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த ஆயத்திலே வருகிறது, வல தஸ்ம உன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபலிக்கும் வ மினல்லதீன அஷ்ரகு அதன் கதீரா வ இன் தஸ்பிரு வ தத்தகு ஃப இன் ஸாலிக மின் அஸ்மில் உமூர். ஆல இம்ரானுடைய 186வது வசனம். அதிலே அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த வேதக்காரர்களிடத்திலிருந்து, யஹூதி நசாராக்களிடத்திலிருந்து, அதே போன்று முஷ்ரிக்குகளிடத்திலிருந்து, உங்களோடு வாழுகிற காஃபிர் மக்களிடத்திலிருந்து நீங்கள் பலவிதமான நோவினைகளை கேட்பீர்கள். பாயா கொளுத்து அப்படி இந்த சொல்றான்ல, அதா அப்படி செய் இப்படி செய், இப்படி எல்லாம் நோவினை தருகிற வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபஸ்பிர், நீங்கள் அதன் மீது பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருந்து அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து நடந்தால் அதுதான் விஷயத்திலே ரொம்ப தெளிவான உறுதியான தீர்க்கமான ஒரு செய்தியாகவும் சொல்றான். தீர்க்கமான செய்தி அஸ்மில் உமூர் என்று சொன்னால் ஒரு விஷயத்திலே ரொம்ப தெளிவாக ஒரு முடிவை எடுப்பது. இப்ப இந்த ரெண்டு ஆயத்துகளும் ஒரே செய்தியை சொல்லுகிறது. யாராவது நோவினை தந்தால் அவர்களுக்கு நீங்கள் வந்து அதன் மீது பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். நம்ம ஏற்கனவே ஒரு சட்டம் ஒன்ன பார்த்தோம், ஒரு சட்டத்தை அல்லாஹு தஆலா இறக்கிட்டு அதுக்கு மாற்று சட்டம் ஒன்றை கொண்டு வருவான் என்று. அதே மாதிரி மாற்றப்பட்ட சட்டங்களில் இதுவும் ஒன்று, மாற்றப்பட்ட சட்டத்துல இதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டா அல்லாஹ் பின்னாடியே சொல்றான் அல்லாஹுவினுடைய செய்தி வருகிற வரை பொறுங்கள்னு சொன்னான். கொஞ்ச நாள் ஆச்சு, முஸ்லீம்களுடைய கை ஓங்கியது, நல்ல அரசாட்சி வந்துச்சு, அவர்களுக்கென்று கவர்மெண்ட் வந்துச்சு, அவர்களுக்கென்று ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆச்சு. அதற்கு பின் அல்லாஹு சொன்னான், இப்போது எந்த காஃபிராவது, இப்போது எந்த முஷிரிக்காவது, இப்போது எந்த அஹ்ல கிதாபாவது உங்களிடத்திலே இதே போன்ற நோவினைகளை தந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் வாளை உருவுங்கள், அவர்களை நாடு கடத்துங்கள், அவர்களிடத்திலே ஜிசியாவை விதியாக்குங்கள் என்ற மூன்று விதமான சட்டங்களை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். இப்ப ஜிசியாவை விதியாக்க வேண்டும் என்பது அது ஒரு கூட்டத்தாருக்கு, அதுக்கு ஒரு லெவல், அதுக்கு ஒரு கண்டிஷன், அதுக்கு ஒரு ஃபார்ம் உண்டு. அதே போன்று நாடு கடத்த வேண்டும் என்பது அதற்கு ஒரு கண்டிஷன், அதற்கு ஒரு ஃபார்ம், அதற்கு உண்டு. மூன்றாவதாக இந்த கட்டத்தெல்லாம் தாண்டுது அப்படின்னு சொன்னா அப்போது நீங்கள் வந்து அந்த முஷிரிக்குகளை ஐசு வஜத்து மோகம் எங்கே பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ அங்கே அவர்களுடைய சோழியை முடிச்சிருங்கன்னு சொல்றார். ஒரு பெரிய சட்டத்திற்கு பின்னால் இப்ப இந்த ஆயத்துக்கு பின்னால் ஒரு பெரிய அறிவு காத்திருக்கிறது, ஒரு பெரிய செய்தியை அல்லாஹு தஆலா திறந்து விடுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, நம்மளால் பேஸ் பண்ண முடியாத ஒரு செய்தி எழுத்தாப்புல வருது அப்படின்னு சொன்னா உடனே வீராப்புத்தனமா முண்டாசை கட்டிக்கு நிக்காத. இது மார்க்கத்திற்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கும் கூட, மனிதனுடைய இயற்கை தாத்பரிய தன்மைகளை புரிந்து கொண்டு குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த செய்தியாக இருந்தாலும் அப்படியே பூதகரமாக வருகிற போது நான் ஒரு கை பார்த்துறேன்டா அப்படின்னு முண்டாசை கட்டிக்கு நிக்காத, முடியாது, உன்னை போட்டு அமைக்கு போடும். காஃபிர்கள் பெரும் படசாலிகளாக இருந்தார்கள், உங்களிடத்திலே எந்த விதமான கூவத் இல்லை, உங்களிடத்திலே சொசைட்டி இல்லை, உங்களிடத்திலே கவர்மெண்ட் இல்லை, உங்களிடத்திலே தக்க பாதுகாப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப நீங்க போய் எடுத்துக்கிட்டு நின்னீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் தூசி தூசியாக ஆக்கப்படுவீர்கள். வஸ்பிரு, முதல்ல பொறுமை செய், அதை பொறுத்துக்கொள், பொறுத்துக்கொண்டு வஸ்பஹு, அதுக்கு பின்னாடி நீங்கள் அவர்களை விட்டு முகம் திருப்பி நீங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹு தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய செய்தியை கொண்டு வருகிறவரை. அப்ப இதுல இருந்து ஒரு செய்தி தெரிகிறது, எந்த ஒரு பூதகரமாக செய்தி வந்தாலும் அதற்கு பின்னால் அல்லாஹுவினுடைய ஒரு செய்தி இருக்கு, பின்னாடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப அதை விளங்கி கொள்ளாமல் அதற்கு முன்னே முண்டாசு கட்டிக்கிட்டு நின்னோம் அப்படின்னு சொன்னா அதற்குள்ளே நாம் போய் சேர்ந்து விடுவோம். விளங்குதுங்களா? எல்லாம் ஒரு மாதிரியே டிவி வேணுமோ அப்படி. இது ஒரு நாள் சொன்னதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, அதாவது இந்த குர்ஆன் மஜ்லிஸை கேட்ட அப்படி மலக்குகள்லாம் வந்து சூழ்ந்துக்கிறாங்கல்ல, சக்கீனா இறங்குது அஜித்துன்னு, தூங்குறதுக்கு இல்லையே, சக்கீனா இறங்குறது, தூக்கிட்டா அப்புறம் என்ன கிடைக்கும்? அப்ப அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய செய்தி, இதை அஹ்ல கிதாபுகளுக்கு சொல்லுவது போன்று உலக மக்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அப்ப இந்த ரெண்டு ஆயத்துகள் இறங்குகிற வரை பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் சொல்லிட்டு சொன்னா இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், அப்படி பொறுமையாக இருக்கிற அந்த செய்தி இருக்கிறது அல்லவா, அது சாமான்யமான ஒரு செய்தி அல்ல, அதுதான் ஆண்மைத்தனமான செயல்னா அல்லாஹு தஆலா. இது இல்லாம இன்னும் ரெண்டு இடத்துல இதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான். லுக்மான், சூரத்து லுக்மான்ல, யா புனய்ய அக்மிஸ் ஸலாத வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், என்னுடைய மைந்தனே, என்னுடைய அதாவது என்னுடைய புதல்வனே, அக்மிஸ் ஸலா, நீ தொழுகையை நிலைநிறுத்துவாயாக, வஅமுர் பில் மஅரூஃப், வன்ஹானில் முன்கர், நல்லதை உலகத்திற்கு சொல்லுவாயாக, கெட்டதை விட்டு தடுப்பாயாக. வஸ்பிர் அலமா அசாபக், இதன் மூலமாக உலகத்திலிருந்து ஏதாவது நோவினை உன்னை தொடலாம், யாராவது உனக்கு சிரமம் கொடுக்கலாம், அது வார்த்தையால் இருக்கலாம், பொருளாதாரத்தால் இருக்கலாம், எப்படி வேண்டாலும் இருக்கலாம். அப்படி இருந்தா நீ அதன் மீது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையோடு இருப்பாயாக. சில பேர் ஏதாவது சொன்ன உடனே நான் ஏன்யா அல்லாஹ் மார்க்கம் அவன் பார்த்துக்குவாயா, எனக்கு என்ன வந்துச்சு எப்படிங்க. சில பேருக்கு கொஞ்சம் ஏதாவது டென்ஷன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் போட்டு இதுக்கு பின்னாடி நிக்கணும், எனக்கு 1008 வேலை இருக்குமா, ஒரு வாங்கலாம் இப்ப போய் 4 பேரை தொழுவை கூட்டு வரலான்னு. உடனே இவர் தொழுவை போய் கூட்டு போனோன்னு அவன் சொல்லுவான், நம்ம ஊர்ல ஜமாத்த தப்லீக் ஜமாத்துல போவாங்கல்ல, போய் ஒரு 4 வீட்டுல போய் கூப்பிட்டான்னு அவன் சொல்லுவாரு, வந்துட்டாரு பெரிய உத்தம புத்தனை, இது இவ்வளவு நாள் தொழுதாராக்கு அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு உடனே கோவம் வந்துடும், நான் ஏன் இவனை போய் கூப்பிடுடா வரமாட்டேன். சரி, நன்மை செய்யுது, தீமையை தடுக்கிறது, ஒரு தீமையை தடுக்கிறது, இது பெரிய விஷயம். எங்கேயாவது போய் இது தீமை தானே, ஒரு ரூபாயை எடுக்க மாட்டான் எவனாவது. இதுவரைக்கும் இதுவரைக்கும் உலகத்தினுடைய வரலாற்றில தப்ப செஞ்சுட்டு இது தப்புன்னு ஒத்துக்கிட்டவன் எவனுமே கிடையாதுங்க. தப்ப செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா போய் அவனுக்கு அவன் சொல்லிக்குவானே ஒழிய, வேற யாரு கேட்டாலும் கூட நீ தப்பு பண்ணியானா சத்தியமா இல்லைன்னு ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கு சப்ப கேட்டு கேட்டுமா, அது மார்க்கமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி, அதுக்கு 2 ஹதீஸ் வரும், அதுக்கு 2 ஹதீஸ் உடனே உள்ள எடுத்து போடுறா, இருக்கவே இருக்கு குர்ஆன்ல எல்லாமே இருக்கு போடு. ஆனா உள்ள சொல்லும், உள்ள ஒரு செய்தி இருக்குல்லவா அது சொல்லும், மடையா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, சப்ப கேட்டு கேட்டாத. அப்ப அப்படி செய்யக்கூடிய அந்த செயல் இருக்கிறதே, அதன் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய புதல்வருக்கு உபதேசம் பண்ணும் போது சொல்றாங்க, இதுதான் அப்பா ஆண்மைத்தனமான செயல். ஒரு விஷயத்துல உறுதியான பொறுமையா இருக்கிறதாங்க உறுதியான செயல். நம்ம திரும்ப கேட்கணும், அடிச்சா வாங்கிட்டு அப்படியே இருக்காரு, என்னடா மண்ணு மாதிரி இருக்காங்க அப்படி அப்படிங்கிறதா, அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. அடுத்து எல்லாம் சொல்றான், வலமன் சபர வ கஃபர ஃப இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், எல்லை சில விஷயங்களில் பொறுமை கொண்டு அவர்களை மற்றவர்களை மன்னித்து, அடுத்தவர்கள் நோவினை தந்தாலும் கூட அவர்களை மன்னித்து அவர்களை மறந்து அதன் மீது பொறுமையாக இருக்கிறீர்கள் அல்லவா, இதுதான் ஆண்மைத்தனமான செயல், உறுதியான செயல். கோபப்படுறது அப்படிங்கிறது அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அது வந்து என்னது மென்டலி டிஸார்டர்ட், மென்டலி டிஸார்டர், அதுவும் வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு செயல் தான். மனசு எதுக்கு கோவப்படுறான், அந்த அதோட முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான், அந்த எனர்ஜி அதோட வேஸ்ட், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு மனுஷன் இதை செய்யாம இருக்கிறான், இது ஒரு மனுஷன் இதை செய்யல, அதன் மீது பொறுமை கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கானா, அதுக்கு பேர் தான் உறுதியான தன்மையை தவிர, வேகமா கோவப்பட்டு கொஞ்ச நேரத்துல சர் அப்படின்னு அடங்கிறதுல மேட்டர் இல்ல. ஹதீஸில் ஒரு தடவை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, வலாக்கின் ஷதீதுல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், போர் களத்திலே வேகமாக வாட்களை எடுத்து அப்படியே வீசி சீவி எறிந்து பல பேருடைய தலைகளை உருட்டுகிறானே இவன் பெரிய வீரன் அல்ல. இன்னம ஷதீதுல்லதி, எவன் தெரியுமா மிகப்பெரிய வீரன், யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப், கோபத்தினுடைய நேரத்திலே தன்னுடைய சோலை தன்னுடைய உணர்வுகளை எவனுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியுதோ அவன் தானப்பா வீரன்னு சொன்னாங்க பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அந்த கண்ட்ரோல் தன்னுடைய பிசிக்கல் அல்ல, தன்னுடைய மென்டல், தன்னுடைய சைக்கிக், அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஆண்மை. வேகமாக கோபப்பட்டு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போறது செய்தி அல்ல. அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், அதே மாதிரி நீங்கள் மாற்று மதத்தார்களிடத்திலிருந்து நோவினைகளை கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்திலே நீங்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருங்கள். ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹ் அதற்கு ஒரு செய்தியை கொண்டு வருவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர், கடைசியாக இந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா முடிக்கிறான், எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹு தஆலா சர்வ வல்லமையும் சர்வ சக்தியும் படைத்தவனாக இருக்கிறார். ஆகவே காஃபிர்கள் இப்படி செய்றாங்களே அவங்க அப்படி செய்றாங்களே என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. இதனுடைய முடிவு, இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் மிகச்சரியாக தெரிந்து மிகச்சரியாக தெரிந்திருக்கிறான். அத்தனை பொருட்களின் மீதும் உள்ள குதிரத், அத்தனை பொருட்களின் மீதும் உள்ள ஆட்சி அவனையே சார்ந்தது. ஆகவே அந்த வேலை அவனை சார்ந்ததுன்னு நிம்மதியாக நீங்கள் இருக்கிற போது மாத்தார்களிடத்திலே கோபப்பட வேண்டிய தேவை ஆயத்து அப்படி ரிவர்ஸ் ஆயத்து. என்ன திருக்குறானிலே முடிக்கிற செய்தி ஒரு அறிவுபூர்வமான செய்தியாக இருக்கும். இப்ப இந்த உறுதித்தன்மை ஒருத்தரிடத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர், எல்லா பொருட்களின் மீது மொத்தமாக ஆளுமை உடையவன் இறைவன் என்ற செய்தி ஒருத்தருக்கு ஆழமா உள்ளத்துல பந்திச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, இதை பத்தியும் கவலைப்படுவாரா? அவருக்கு எதை பத்தியா தேவை இருக்குமா? போடா, ஒரு நேரம் வரும், அதுவரை காத்திருன்னு ரப்பு சொல்லிட்டான், காத்திருக்கிறோம் அப்படின்னு இருந்தாங்க சஹாபாக்கள். அடுத்து அடி அப்படின்னு சொன்ன உடனே அப்படி முழுசா தயாரானாங்க. என்னங்க இப்ப எப்படி பொறுக்க சொன்னப்ப அப்படி பொறுத்தாங்களோ, அதே மாதிரி எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே முழுசா எந்திரிச்சாங்க. நம்மள மாதிரி அரை எந்திரிப்பு இல்லை. எந்திரின்னு சொன்னா வருவோமா? வாங்களேன், நாளைக்கு போய் சண்டை விடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்த ஆலிம்சா இதுவரை நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார், வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆலிம்சாமாருக்கு எல்லாம் சக்தியை கொடுத்துருப்பான். உடனே இது ஒண்ணு எது செஞ்சாலும் சரி, உடனே அதுல ஒரு எதையாவது ஒரு இதை பிடிச்சுக்கிட்டு அதையே அப்படியே மிளகா அரைச்சிடுறது. அப்ப இந்த இடத்துல பெரிய செய்திகளை எல்லாம் சொல்றான். சரி, இதுக்கு அடுத்து ஆயத்து போனா அது நீளமாக போகிறது. இன்னைக்கு வேற ரெண்டு மூணு செய்திகள் அதுல இருக்கிறதுனால அந்த செய்திகளின் பக்கம் ஒரு மூணு போன ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பேசப்பட்ட ஒரு செய்தி அதுல சொல்லுகிற போது, இந்த ஆயத்துல இந்த அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி ஆயத்திலே ஒரு செய்தியை சொன்னோம். அல்லாஹு தஆலா இந்த மனித இனத்தை அதனுடைய தாக்கத்துக்கு மேலே சோதிப்பது இல்லை. இந்த மனித இனத்தை, மனுஷ கூட்டத்தை அதனுடைய தாக்கத்துக்கு மேலே எந்த பொருட்களையுமே அல்லாஹு தஆலா அதன் மீது சோதனையை ஏற்றுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்து இறங்கிருச்சு. இறங்கி முடிஞ்சவன அல்லாஹு தஆலா சொல்றான், இப்போது கேளுங்கள், ரப்பனா லா துஹம்மில்னா மா லா தாக்கத்தலனா பி வாஃபு அன்னா வஃஃபிர் லனா, எங்கள் மீது தாங்க முடியாத அந்த இதை எங்கள் மீது சுமத்தி விடாதேன். இப்ப தானே சொன்னா சுமத்த மாட்டேன்னு, இப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். சொன்னதெல்லாம் சரிதான், இப்ப தான் சொன்னா சுமத்த மாட்டேன்னு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் எங்கள் மீது சுமத்தி விடாதுன்னு கேட்டனா என்ன கேக்குறது? நைஸ் க்வெஸ்சன். அதாவது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய நடவடிக்கையை ஒரு சிஸ்டமைஸ் ஆக்கி வச்சிருக்கான். அதற்கென்று ஒரு காணும், ஒரு ஒரு வழி, ஒரு தரி, ஒரு நிசாம் உண்டு. இப்ப அந்த வழியின் அடிப்படையில் தான் உலகம் போகும் அப்படிங்கிற ஒரு நியதியை வச்சிருக்கான். ரிஸ்க்கு எல்லாருக்கும் கொடுப்பது என்று அழைக்கப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லும் போது தன்னுடைய நபியின் மூலமாக சொல்ல வைத்தான், நீங்கள் ரிஸ்க்கை அல்லாஹுவின் இடத்துல கேளுங்கள். ஏன் தெரியாது அல்லாஹுக்கு ரிஸ்க்கு கொடுக்கிறது யாருங்க? அல்லாஹ். அப்ப அந்த ரிஸ்க்கை அவன் நியமித்து விட்டான் என்ற செய்தியும் நபி சொல்லிவிட்டு சொன்னாங்க, உங்களுடைய ரிஸ்க்கை அல்லாஹ்ட்ட கேளுங்க. விளங்குதுங்களா செய்தி? அவன் மன்னிக்க கூடியவன் தான், ஆனாலும் சொன்னாங்க மன்னிப்பை அவனிடத்திலே கேளுங்கள். அப்ப தாங்க முடியாத அந்த சுமையை சுமத்துவதற்கும் அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு செய்தி அல்லாஹ் அந்த இடத்துல சொல்ல வர்றான், குதிரத்தை தாமிலா, உனக்கு எந்த சக்தியும் அல்ல, முழுக்க முழுக்க உன்னுடைய ரப்பை சார்ந்தது, அதை மீறியும் உன்னின் மீது சுமத்தலாம். ஆகவே நீ என்ன செய், நீ கேளு. சுமத்த மாட்டேன் அப்படிங்கிறது என்னுடைய ரஹமத்தில் உள்ள ஒரு செய்தி. சுமத்த மாட்டேன்னு சொல்றது நான் உன்னின் மீது கொண்டிருக்கிற அன்பின் வெளிப்பாடு, நான் உன்னின் மீது கொண்டிருக்கிற பிரியத்தின் வெளிப்பாடு. நினைச்சேன் அப்படின்னு சொன்னா அதையும் மீறியும் சுமத்துவதற்கு முழு தகுதியும் பெற்றவன் நான். அதனால சுமத்துறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைச்சுக்காதே, குதிரத்தில்லேன்னு நினைச்சுக்காதே. முழு குதிரத்திற்கும் முழு அதிகாரத்திற்கும் முழு ஆணைக்கும் நான் சொந்தக்காரன். அப்படி இருக்கிற போது நீ இப்ப என்னிடத்திலே கேள், யா அல்லாஹ் எங்கள் மீது சுமத்தி விடாதே. அப்படி ஏதாவது நாங்கள் பாவம் செய்து விட்டாலும் கூட அதை நீ மன்னித்து விடு, அதை நீ பொறுத்து விடு. நேர்வழியை கொடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் ஆற்றலும் உன்னிடத்திலே உள்ளது. நீ நேர்வழியை நாடியவருக்கு நீ கொடுப்பாய், இருந்தாலும் கூட நாங்கள் கேட்கிறோம், எங்களை நேர்வழியிலே ஆக்கிவிடு. விளங்குதுங்களா செய்தி? அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எதனாலும் கேட்டு பெறுகிறதிலே அல்லாஹு தஆலா அளவில்லாத சந்தோஷத்தை அடைகிறார். மா அதாவது இந்த ஆயத்திலே வருவது போன்று, லௌலா துஆவுக்கும், உங்களுடைய துவாக்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால், உங்களுடைய இறைவனிடத்திலே நீங்கள் கேட்கிற அந்த துணிகள் மட்டும் மேலே உயரவில்லை என்று சொன்னால், அண்ணா உங்களை ஒரு பொருட்டாவே கருதி இருக்க மாட்டான் ஆயத்து சொல்லுகிறது. அப்ப அல்லாஹ் தன்னிடத்திலே ஒவ்வொன்றையும் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே வருகிறது, இதா ஹஸபஹு அம்ரும் ஃபஃஸியா இலஸ்ஸலா, தனக்கு வாழ்க்கையிலே புதிதாக அல்லது நோவினையாக அல்லது சிரமமாக ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் உடனே ஓடி போய் தொழுதலில் நின்றுவாங்க. எதுக்கு? அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு. இது எனக்கு புதுசு, இது எனக்கு தெரியாது, இது எனக்கு பழக்கம் இல்லாத ஒன்று, அல்லது இந்த சோதனையை பேஸ் பண்றதுன்னு எனக்கு எப்படின்னு தெரியல. ரப்பே நீ வழிகாட்டு, உன்னை தவிர இந்த உலகத்தில் வழிகாட்டுகிற சக்தியை வழிகாட்டுகிற அதிகாரம் வழிகாட்டுகிற குவத் எவனுக்கும் கிடையாது. ஆகவே என்னுடைய முழுமுகத்தை முன்னிடத்திலே திருப்பி விட்டேன் என்ற அந்த திருப்புகிற தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்தினானோ அதே மாதிரி இந்த ஆயத்திலும் கேட்க வைப்பதை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறான். அப்ப இங்க கேட்க கேட்க உனக்கே ஒரு செய்தி வந்துவிடும். இரண்டாவது ஒரு செய்தி, இங்க ஒன்னு நடக்குது அப்படிங்கறதே தெரியாது. எனக்கு உலகத்துல அல்லாஹு தஆலா திருக்குறான்ல சொல்றான், நாம் இந்த பூமியும் வானமும் ஒன்றாக இருந்தது, இந்த பூமியை நாம் பிளந்தோம், அப்படியே ரெண்டாச்சு. அதுக்கு பின்னாடி வானம் தனியா பூமி தனியா போச்சு, அதுக்கு பின்னாடி கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்கு, சூரியன் வருது சந்திரன் வருது, எல்லாத்தையும் திருக்குறான் சொல்லுகிறது. இன்னும் கொஞ்சம் டெலஸ்கோப் போச்சு, அந்தான பார்த்தோம்னு சொல்றான், இன்னொரு கேலக்சி அந்த சைட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, அதை பத்தி திருக்குறான் சொல்லவே இல்லை. இன்னொரு கேலக்சி புதுசா முந்தா நாள் பாக்குறான், ஒரு கேலக்சி அவ்வளவு பெருசுல பூமி, இந்த சோலார் சிஸ்டம் பூமி, பூமி எவ்வளவு பெருசுங்க, சூரியனுக்கு முன்னால பூமி ஒரு டாட்டு, இப்ப இந்த சோலார் முழு சிஸ்டமும் சேர்த்து அந்த நட்சத்திர குடும்பத்திற்கு முன்னால் ஒரு டாட்டு அப்படின்னு சொன்னா அதே பெருசு இருக்கும். இதை பத்தி எதுவுமே தெரியாது யாருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா உனக்கு எது தேவையோ வாப்பா, அந்த அளவுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் அதிலே போயிட்டே இருக்கும். விளங்குதுங்கல்ல, உனக்கு எந்த லெவல்ல போகணும் இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் நான் விளங்கிட்டேன் அப்படிங்கிற நிலைமை உன்னால் முடியாது. இன்னைக்கு வரையும் தலைக்கு மேல இருக்கிறது வானம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு வரையும் தலைக்கு மேல தூசி நிக்குது, அது நிக்குது இது நிக்குது, இதுதான் வானம்னு இருக்கான். இது வரைக்கும் வானத்தை சயின்ஸ் கண்டுபிடிக்கவில்லை அப்படிங்கறது உண்மை. அல்லாஹ் சொல்லுகிறான், வானம் என்றே நாம் ஒன்றை படைத்தோம், படைத்த பொருளுக்கு பின்னால் அதுக்கு பின்னாடி இல்லைன்னு ஆக முடியுமா? நாம் போகவில்லை, நம்முடைய அறிவு எத்தவில்லை, அவ்வளவுதான். இப்போதைக்கு இருக்கு வானத்துக்கு மேல பார்த்தா, நமக்கு மண்டைக்கு மேல இருக்கு பார்த்தா, இதெல்லாம் நிக்குது, இதுக்கு பேர் வானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முகடாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம், முகடை உள்ளே உங்களால் பிரவேசிக்க முடியாது. அப்புறம் எங்க போய் அது பாக்குறது? இரண்டு பாக்குறது. அப்ப இந்த செய்தியை அல்லாஹு தஆலா நமக்கு அறிவுக்கு மீறி எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. நமக்கு உள்ள விஷயங்களை பார்க்கிற போது எங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்து முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு யாரப்பே எங்களை நீ ஆக்கி வைப்பாயா, அதற்கு மீறிய சோதனையை கொடுத்து விடாதே, வழிகாட்டுதலை ஆக்கி வைப்பாயா கேட்கும். ரெண்டாவது ஒரு செய்தி, இன்னைக்கு கேள்வி செஷன் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் வந்து கேட்டார், அந்த தண்ணி அதில் தன்னைக்கு சொல்லும் போது சொன்னீங்க, ஒருத்தர் பிரயாணத்தில் போயிட்டு இருந்தார், அவருக்கு ஸ்கலிதம் ஆயிடுச்சு. ஸ்கலிதமானவனா அவர் குளிச்சுட்டார், மூத்தா போயிட்டார். அப்ப நாயம் சொல்லா அலை செல்லம் ஒரு இடத்துல வந்தவுடன் அவங்க கேட்டாங்க, அநியாயமா ஒருத்தரை கொண்டுட்டீல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இப்படி ஒரு கண்டிஷன்ல ஒருத்தர் என்ன செய்யணும்? ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு ஸ்கலிதம் ஆயிடுச்சு, அவருக்கு விந்து வெளியாயிருச்சு, குடிப்பு கடமை ஆயிடுச்சு. அந்த நேரத்துல ஒருத்தர் உடம்பு முடியாத நிலையிலே இருக்கிறார். இதற்கு மார்க்க சட்டம் என்ன சொல்லுது? குளிச்சு தாவணுமா அல்லது குளிக்காம இருந்தா என்ன செய்யணும்? பொது செஞ்சுக்கலாமா அல்லது என்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கும்ல, இந்த சட்டம் அப்படின்னு அவர் கேட்டார். சரி, அதாவது மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லும் போது சொல்றான், அல்லாஹ் وَإِن كُنْتُمْ مَرْضَى أَوْ عَلَى سَفَرٍ أَوْ جَاءَ أَحَدٌ مِنْكُمْ مِنَ الْغَائِطِ أَوْ لَامَسْتُمُ النِّسَاءَ فَلَمْ تَجِدُوا مَاءً فَتَيَمَّمُوا صَعِيدًا طَيِّبًا فَامْسَحُوا بِوُجُوهِكُمْ وَأَيْدِيكُمْ مِنْ சூரத்து நிசாவினுடைய 43வது வசனம். சூரத்து நிசா, அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்தா அன்தும் சுகாரா, நீங்கள் மயக்கமாக இருக்கிற நிலையில் தொழுகையின்கு பக்கம் நெருங்க வேண்டாம். அந்த காலத்தில் மதுவினுடைய தடை வராம இருந்துச்சு, அந்த நேரத்தில் அவர்கள் மது அருந்துகிற அந்த பழக்கத்தில் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போது அந்த மது அருந்திய நிலையோடு நீங்கள் தொழுகைக்கு வந்துவிட வேண்டாம். ஹத்தா தஅலமூ மா தகூலூன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் தொழுகைக்கு வர வேண்டாம். வலா ஜுனுபன் இல்ல ஆபிரி சபீல், அதே மாதிரி ஒரு ஜுனுபாலி, ஒரு குளிப்பு கடமையானவர், அவர் சும்மா கடந்து போறதற்காகவே தவிர தொழுகைக்கென்று பள்ளிக்குள்ளே வர வேண்டாம், தொழுகைக்கென்று பள்ளிக்குள்ளே அவர் வர வேண்டாம், கடந்து போனார் அப்படின்னு சொன்னா பிரச்சனை. இப்ப பள்ளிக்குள்ளே இருக்கார், ஒருத்தருக்கு குளிப்பு கடமை ஆயிருச்சு, பள்ளிக்குள்ளே இருக்கக்கூடாது. குளிப்பு கடமையான ஒருத்தர் பள்ளி ஆசலுக்குள்ள, இப்ப இவர் வந்து உள்ள படுத்திருக்கார், இமாம் சாபா இருக்காரு, மொதீன் சாபா இருக்காரு, இல்ல போயிருக்காரு படுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா அப்ப இந்த சட்டம் வளைந்து கொடுக்கிறது. இல்ல ஆபிரி சபி, அப்படி உள்ள ஒருத்தன் இருந்தாலும் எந்திரிச்சு வெளியே ஓடி போயிடலாம். ஆபிரி சபி, அதற்கும் மார்க்கம் சொல்லுகிறது, அந்த நேரத்திற்குள்ளே அவர் தயமம் செய்து கொண்டால் சிறப்பு. அவர்கள் குளித்து சுத்தமாகிற வரை, மரபா நீங்கள் நோயாளிகளாக இருந்தாலோ, அல்லது நீங்கள் பிரயாணத்தில் இருந்தாலோ, உங்களிலே ஒருவர் வெளியே டாய்லெட்டுக்கு அல்லது யூரினுக்கு போயிட்டு வந்தாலோ, அல்லது நீங்கள் உங்களுடைய மனைவியரோடு உடலுறவு கொண்டிருந்தாலோ, இந்த நான்கு நிலைமையில ஏதாவது ஒரு காலத்துல நீங்க இருக்கீங்க, இதுல சஃபர்ல அல்லது மரந்த நோயில அல்லது வந்து டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அல்லது உங்களுடைய மனைவியரோடு உடல்வு கொண்டிருந்தால், ஃபலம் தஜுது மா ஆ, ஃபலம் தஜுது மா ஆ. சார்ஜால 15வது பிளாட்ல இருக்காரு, கரண்ட் 3 நாளா இல்லை, வீட்டுக்கு போனவனே ஏதோ ஒரு மூடு வந்துருச்சு, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, பைப்பை திறந்தா தண்ணி வரல, ஜும்மா தொழுக நேரம் வேற போச்சா. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், ஜும்மா வேண்டாம் அப்புறம் தொழுதுக்கலாம், அப்படிதான் நம்ம முடிவு பண்ணுவோம். என்ன அப்புறம் பலம் தஜுது மா அன், நீங்கள் தண்ணீரை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் சுத்தமான அந்த மண்ணின் மீது தயமம் செய்து கொள்ளுங்கள். அந்த தயமம் என்று சொன்னால் என்ன, நீங்கள் உங்களுடைய முகத்தை துடைத்துக் கொள்வது, வைதீக்கும் உங்களுடைய கரங்களை துடைத்துக் கொள்வது, வைதீக்கும் இன்னல்லாஹ கான அஃபூவன் கஃபூரா, அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் அளப்பெரிய கிருபையுள்ளவனாகவும் இருக்கிறான். இப்ப ஒருத்தருக்கு ஸ்கலிதம் ஆயிடுச்சு அல்லது மனைவியோடு உடல் உறவு கொள்ளுகிறார், ரெண்டு பேரும் குளிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள், பர்து ஷதீத் மார்க் இதுல வருகிறது, கிதாபுகளில எழுதுகிறார்கள், கட்டுமையான குளிர், கட்டுமையான குளிர், அப்படி கையில தண்ணியை தூக்கி ஊத்துறவனா அப்படி கை பிடிச்சுக்கும், இப்படி ஒரு நிலையில இருக்காரு. ஆனா வந்து வீட்டுல இது இருக்கு, அது பேர் என்ன, ஹீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த சட்டம் வேலை செய்யாது. நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் அப்படி சொன்ன உடனே இதுதான் இருக்க அப்படின்னு சொல்லி, சட்டம் இருக்கதை தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிதான் அப்ளை பண்ணணும். இப்ப ஒருத்தருக்கு கடுமையாக மண்டையில் அடிபட்டு இருக்கு அல்லது கடுமையான ஜுரம், இதே மாதிரி இவர் இந்த தண்ணியில குளிச்சா மூத்தா போயிருவார், அல்லது ஒண்ணு தண்ணீரே கிடைக்காமல் இருப்பது, ஒரு இடத்துக்கு போறார், நம்மளே போறோம், இங்கிருந்து புஜைராவுக்கு போறோம், நடு வழியில வண்டி மாட்டிக்கிச்சு, இங்க திரும்பியாரு அங்க திரும்பினார், ஒன்னும் ஆளை காணல, வண்டி இழுக்கிறதுக்கும் வரல, இருக்கிற தண்ணி ஒரே ஒரு கப்பு தான் இருக்கு, அதை குடிக்கிறதுக்கு தான் லாயக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்திலும், அல்லது ஒரு மனுஷனுக்கு தண்ணி டப்பா நிறைய இருக்கு அதை யூஸ் செஞ்சார்னா இவருடைய உடம்பு கோளாறாகி மூத்தாவே போயிருவோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நேரத்தில் அவர் மணலின் மீது அடித்து தயமம் செய்து கொள்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. மணல் அடிச்சு அந்த கையை திரும்ப இப்படி தட்டி முகத்தை துடைத்துக் கொண்டு திரும்ப அடிச்சு இந்த கைகளை துடைத்துக் கொள்வதை கொண்டும் இந்த ரெண்டையும் செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த நேரத்துக்கு நீயத்து வச்சு செஞ்சா அவர் அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். ஒரு மனைவியாக இருந்தால் தன்னுடைய கணவனோடு உடல் உறவு கொண்ட பின்னால் இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா குளிக்காமலே அந்த தயமத்தை செய்து கொண்டால் அவள் சுத்தமானவனாக ஆகிவிடுவாள். அதே மாதிரி ஒரு ஹைலான பெண், ஒரு பீரியட் முடிஞ்ச ஒரு பெண்ணாக இருந்தால் என்று சொன்னால், அவளுக்கும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால், இதே மாதிரி தயம் செஞ்சாக அவர்கள் சுத்தமாகி விடுவார்கள். ஒரு நோயாளி, அவருக்கு ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கிறது, கால் ஒடிஞ்சிருக்கு, இப்ப குளிப்பு கடமையாயிருச்சு, அவர் குளிக்கலாம், ஆனா அந்த கால் மட்டும் நனையாம இருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கு, கால் மட்டும் நனையாம இருந்தா பிரச்சனை, அப்படின்னா அவர் குளிக்கணும், அந்த இடத்தின் மீது மட்டும் மசகு செய்து கொள்ள வேண்டும், அந்த இடத்துல மேல மட்டும் மசகு. அதே மாதிரி ஆளும் பேசாம நம்ம பாட்டுக்கு டைம் செஞ்சுட்டு இருந்துடலாம் அப்படின்னு இருக்க கூடாது. இந்த ஜட்ஜ்மெண்ட அல்லாஹ் தஆலா அவங்க அவங்க கையில கொடுத்துட்டான், இப்ப நீ பிடிச்சுப்பாரு, அவருக்கே தெரியும்ல உள்ளுக்குள்ள ஒரு குத்தல் இருக்கும்ல, யாருக்கும் குளிக்காம இருந்தா அது இருக்கவே முடியாதுன்னு வைங்க, அது சுத்தம் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை உள்ள இருந்துகிட்டே இருக்கும்ல, அந்த டிரெஸ்ஸை கடைஞ்சிட்டு அல்லது அந்த டிரெஸ்ல பட்டிருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை அவர் சுரண்டி எடுத்துட்டு அவர் தயமம் செய்து கொண்டார் என்று சொன்னால் அவருடைய குளிப்புக்கு அது பகரமாக ஆகிவிடும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ப விளங்குச்சா? ஒருத்தர் எங்கேயாவது, இப்ப இரண்டாவது இது என்ன, டூர்ல போறாரு, ஒன்னாவது என்ன சொன்னாங்க, நோயாளி மர்தா, அவ் அலா சஃபரின், அல்லது பிரயாணத்திலே இருக்கிறார், வழியில தண்ணி கிடைக்கல. பிரயாணத்தில் இருக்கிறவருக்கு என்னங்க நடக்கும், வழியில தண்ணியே இல்லை, காட்டு பகுதி, அப்படி போய் மாட்டிக்கிட்டார், அல்லது வேற ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், அல்லது அவர் கீழே அவருடைய பில்டிங்ல இருந்து கீழே இறங்கி இன்னொரு இடத்துல போய் தண்ணி பிடிக்க போனார்னா ஓங்கி துப்பாக்கியால சுடுவான்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் போய் ஒரே உயிரை பணையம் வைத்து அவர் தண்ணீர் எடுத்துட்டு வர மார்க்கும் சொல்லல. அந்த சிச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா எதெல்லாம் இவனை நிர்பந்தப்படுத்துகிறதோ அந்த நேரத்தில் அவன் தயமம் மட்டும் மண்ணில ரெண்டு அடி அடிச்சு செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா இவன் உடம்பு முழுக்க குளிச்சா என்ன நடக்குமோ அந்த காரியத்தை அதை வைத்து அல்லாஹுத்தால பூர்த்தி செய்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், இந்த பூமியை பூராம் அல்லாஹுத்தால நம்முடைய சமுதாயத்தார்களுக்கு மஸ்ஜிதாக ஆக்கி வைத்திருக்கிறான், தொழுமிடமாக. ஒ துருபத்தஹா துஹுரா, அதனுடைய மண்ணை, அதனுடைய அந்த மண் பகுதி இருக்கிறதல்லவா, அதை வந்து துஹூர், சுத்தமானதாக அல்லாஹு தஆலா சுத்தப்படுத்தக்கூடியதாக சுத்தமானதாக ஆக்கி தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இரண்டாவது விஷயம் முடிஞ்சு, மணியும் பத்தரை ஆச்சு. இப்ப கொஞ்சம் நேரத்துல வந்தோடனே அந்த மோதின் சாப்பிட்டு நிப்பாரு. அதுக்கு அடுத்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் முடிச்சுக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நீங்க ரூம்ல குளிக்க போதும் கூட நீங்கள் முழுசான ஆடையை கட்டி குளிங்கன்னு ஒரு செய்தியை சொன்னேன். உடனே அது முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, அஜரத் ஒரு புகாரியில ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, அதுல போட்டிருக்காக இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட ட்ரெஸ் இல்லாம குளிச்சாலாம் அப்படின்னு கேட்டார். கேட்காம இல்ல, எச்சரிக்காதீங்க, புகாரில அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, புகாரில அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, அவர் இல்லாம கேட்கல, அப்படி ஒரு ஹதீஸ் புகாரியில இடம்பெற்று இருக்கிறது. அது என்ன ஹதீஸ் அப்படின்னு சொன்னா, அன் அபி ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபி ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டாபிக் நல்லா ஜோரா போகுது இல்ல, கால சொன்னார்கள், காணத்து பனு இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்கள் அந்த யகூதிகளும் நசாராக்களும், யஹத்தசிலூனா குராதன், அவர்களுடைய வளமையே அவர்கள் உடம்புல துணி இல்லாம குளிப்பான். அது எங்க அப்படின்னு சொன்னா, மொத்தமா சேர்ந்து ஊர்ல ஏதாவது ஒரு குளத்துல இறங்கி குளிக்கிறது, நடுவுல குளம் இருக்குல்ல அங்க இறங்கி குளிக்கிறது, எப்படி டிரஸ் போடாம, இது அவர்களுடைய ஆதத் சொல்லிட்டு, எந்த ஒரு பாதுகும் இலா பாதின், ஒருத்தர் இன்னொருத்தரை முழுமையாக பார்ப்பார் அந்த சூழ்நிலையில. காண மூசா அலைஹி சலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய தூதுவராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்தசிலு வஹ்தஹு, தனியா போய் குளிப்பாங்க, இந்த ஆளுங்க கூட சேர மாட்டார், ஊர்க்காரர் தானே, இவங்க எல்லாம் இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தனியா போய் குளிப்பாங்க. ஃபகாலு, உடனே அவங்க அந்த யஹூதிகள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், வல்லாஹி மா யம்னஉ மூசா அன் யஹ்தசில மானா இல்லா அன்னஹு ஆதரன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் நம்மளோட குளிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதம் தள்ளி இருக்கு. ஓதம் தள்ளி இருக்குன்னு தெரியுமா, அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஹைட்ரோசில், ஹைட்ரோசில் வெள வீக்கம்னு சொல்லுவாங்கல்ல, ஹைட்ரோசில், அதே மாதிரி ஒரு நோய் இவருக்கு, நம்ம நின்று குளிச்சா இவரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுகளை எங்க பிடிச்சாலும் இப்படித்தாங்க இருக்கான். இந்த வள வள பாம்பு இருக்கும்ல, அது சில மீனை வராங்க, மீனை பிடிச்சா எங்க பிடிச்சாலும் அதே மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்க. அப்ப வந்து ஆதர் ஃபதஹப மர்ரத்தன் யஹ்தசில், ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் குளிக்க போனார்கள், ஃபவத ஸௌபஹு அலா ஹஜர், தன்னுடைய ஆடைகளை கலட்டி ஒரு கல்லின் மீது வைத்தார்கள், ஃபஃபர்ரல் ஹஜர் பி ஸௌபிஹி, குளிச்சிட்டு இருக்காங்க, அப்ப அந்த கல்லு தானா நடந்து கொஞ்சம் தூரம் போயிருச்சு, தள்ளி போகுது, இப்படி ஹதீஸ்ல வருது, தள்ளி போகிறது, ஃபஹரஜ மூசா ஃபி அஸ்ரி, அதை துரத்திக்கிட்டே மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடியே ஓடியா இருந்தாங்க, எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு பின்னாடியே வந்தார்கள், ஃபயகூலு ஸௌபியா ஹஜர், ஓ ஏ கல்லே ஏ ஆட மேல இருக்குன்னு சத்தம் போட்டே வந்தாங்க, ஹத்தா நபர பனு இஸ்ராயில், எந்த அளவுக்கு ஆச்சுன்னா அவங்க எல்லாரும் குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க, பனு இஸ்ராயில்கள் கூட்டம் அந்த குளிச்சுக்கிட்டு இருந்தானே அவன்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தான், இலா மூசா ஃபகாலு, அப்போது அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா பி மூசா மின் பஸின், மூசாவுக்கு எந்த குறையும் இல்ல, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி அவருக்கு ஹைட்ரோசில் போன்ற நோய்கள் இல்லை அப்படிங்கிறத பார்த்தான். இது அல்லாஹ் செஞ்ச வேலை, இதுக்கு திருக்குறானில் அல்லாஹ் ஒரு ஆயத்தையும் இறக்கி வைத்திருக்கிறார். இது அல்லாஹ் இவர் இந்த மூசா அலைஹிஸ் ஸலாமின் மீது போடப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹ் அகற்றியதாகவும் ஒரு ஆயத்து வருகிறது. அப்ப அஹத சௌபஹு ஃபதஃபிக பில் ஹஜ்ரி பர்பா, அந்த ஆடை எடுத்துக்கிட்டு அந்த கல்லை அடித்தார்கள், அந்த அடியினுடைய சுவடு பட்ட கல் இன்னைக்கும் இருக்கு, அந்த அடி விழுந்தது கோக்கார் இல்லைங்க, யார விட்டுருக்கா, அல்லாட்டி அப்படித்தானே பேசுவா, அல்லாட்ட பேசும்போதே அப்படித்தானே இருக்கு. அப்ப கல்லு மாட்டினா என்ன ஆகும், வச்சு வெளுத்துட்டா. இப்ப இதுக்கு விளக்கம் எழுதும் போது புகாரியினுடைய அந்த அதாவது அந்த ஹதீஸ் கலையினுடைய மேதைகள் எழுதும் போது எழுதுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப லேசான ஆடை உடுத்திக்கிட்டு கீழே உடுத்திட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப லேசான ஆடை உடுத்திக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி போன உடனே அவங்க பின்னாடியே வந்து அந்த லேசான ஆடையில தண்ணி பட்ட உடனே நல்லா தெரியும் இப்ப பார்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக அதுல எழுதப்படுகிறது. அப்ப ஆடை என்ன மேல தலைப்பு கொடுத்திருக்காரு புகாரி இமாம் அப்படின்னு சொன்னா, ஆடை இல்லாமல் குளித்தார்கள். ஒரியானன், ஒரியானன் என்று சொன்னால் வெளியில தெரிகிற மாதிரி தன்னுடைய உறுப்புகள் குளிக்கிறதுக்கு, அந்த செய்தியாக இமாம் புகாரி அவர்கள் தலைப்பு கட்டி இருக்கிறார்கள். சரி, இப்ப இந்த செய்தியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் தனியாக குளிக்கிற போது வஹதானன், ஒருத்தர் தனியாக ரூம்ல குளிக்கும் போது அப்படி குளிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த அந்த பாடத்தினுடைய தலைப்பிலே இந்த ஹதீஸை எழுதிட்டு தனியாக குளிக்கும் போது ஒருத்தர் நிர்வாணமாக குளிக்கலாம் அப்படிங்கிற எழுதிட்டு, அதாவது மறைத்து கொண்டு குளிப்பது இருக்கிறதே அதுதான் சிறப்புன்னு எழுதுறார். அப்ப எதங்க எடுத்துக்கணும், மனுஷனுக்கு நிர்பந்தம் எப்பயும் வரலாம். இப்ப தான் சொன்னேன் பள்ளியாசருக்குள்ள படுத்திருக்கும் போது ஒருத்தருக்கு எஹ்திலாம் ஆயிருச்சு, ஒருத்தருக்கு குளிப்பு கடமை ஆயிருச்சு, ஆகும். ஒருத்தருக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, ஏன் ஹதீஸ்லயே வருகிறது சஹாபாக்கள் தொழுது முடிச்சோன்னு ஒரு சஹாபி எந்திரிச்சு ஓடி ஓடி போயிருவா. உடனே நயம் சல்லா அலிஸ்லம் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன தொழுது முடிச்சோன்னு எந்திரிச்சு? அப்ப அவங்க சொன்னாங்க, என்னிடத்துல இருக்கிறது ஒரே ஆடை, நான் வந்து குளிக்குள்ள இறங்கி நின்றுக்குவேன், என்னுடைய மனைவி அதை கட்டிக்கிட்டு தொழுவாங்க, அப்புறம் அவங்க குளிக்குள்ள இறங்கி நின்றுக்குவாங்க, நான் கட்டிக்கிட்டு தொழுவேன். இருக்குல்ல இப்படி, எப்படி இப்படி 17 வேட்டி இருக்கு இன்னைக்கு, அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரூம்ல போய் எல்லாத்தையும் எடுத்து மாட்டி விட்டுட்டு ஜட்டியோட குளிப்பாரு. நடக்குது இல்லைங்க, இல்ல அஜர்த்து லண்டன்ல நடக்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருப்பா. நம்ம ஊர்ல குளிக்கணும்ல, அந்த குளியல தான் சொல்றாங்க, அது வேண்டாம். சரி, இப்ப இதுக்கு பதில நபி சொல்றாங்க ஒரு தடவை, இந்த ஹதீஸும் ஹதீஸ் புத்தகத்திலே வருகிறது. ஹதீஸ் பஹஸ் இப்னு ஹக்கீம் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோடு, அந்நபிஹி அஞ்சத்தி அவருடைய தகப்பனார் அவருடைய பாட்டனார் இடத்திலிருந்து அறிவிக்கிறார்கள், அன்னஹு கால் குல்து யா ரசூலல்லாஹ், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டேன், அவுராத்துனா மானஅத்தி மின்ஹா வமா நதர், நமக்கு அவுரத் அப்படின்னு சொன்னா நாம் மறைக்க வேண்டிய பகுதி எது, நாம் வெளியே விட வேண்டிய பகுதி எது அப்படின்னு நேரடியாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே போய் கேட்டேன். கால, அப்போது அவர்கள் சொன்னார்கள், இஹ்ஃபிர் அவுரத்தக இல்லா மின் ஜௌஜதிக, உன்னுடைய மனைவி இடத்திலே தவிர மற்ற யாருக்கும் உன்னுடைய அந்த மறைக்க வேண்டிய மர்மஸ்தான பகுதியை காட்டுவது ஆகுமானதாக இல்லை. அவமா மலக்க தைமானுக்க, அல்லது அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள் அல்லவா, அவரிடத்திலும் உடல் உறவு கொள்ளுகிற அந்த நேரத்திலே மட்டும் அதை என்ன இல்லாம இருக்கிறது தப்பு இல்லை, காட்டலாம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரத்துக்கு அந்த இடத்துல விதிவிலக்கு கொடுக்கிறார்கள், அவருடைய மானமறைவுக்கு விதிவிலக்கு. கால குல்தி யா ரசூலல்லாஹ், இதா கானல் கௌமு பஅதுஹும் பிபஅதின் ஃபீ பஅதின், நாங்க ஒரு இடத்துல ஊரை மொத்தமா ஒரு இடத்துல நின்று குளிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்ப ஒருத்தர் வேட்டி கட்டிட்டு ஒருத்தர் ஜட்டி போட்டுக்கிட்டு நம்ம ஊர்ல குளத்துல நின்று குளிக்கிற மாதிரி குளிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஇனிஸ்தத அல்லா யராஹா அஹதும் ஃபலா யராஹா அஹதும், உன்னிடத்துல ஒன்னும் வக்கு இல்ல, நீ அப்படித்தான் ஜட்டியை போட்டுக்கிட்டு தான் குளிக்கணும்னு இருந்துச்சுன்னா அப்ப நிர்பந்தத்தினுடைய காலம் பிரச்சனை இல்லை, ஆனால் மறைத்து கொண்டு குளிப்பதற்கு முழு சக்தியும் உன்னிடத்திலே இருந்தது என்று சொன்னால் நீ மறைத்துக் கொண்டுதான் குளிக்க வேண்டும். எப்படி சொன்னாங்க, ஊர்ல குளத்துல குளிக்கும் போது எல்லாரும் நிக்கும் போது நான் எப்படி குளிக்கலாம் யார சொல்லலாம்னு சஹாபி எல்லாம் கேட்க வைக்கிறான். கடைசியாக அந்த சஹாபி திரும்பவும் கேட்கிறார்கள், கால குல்து யா ரசூலல்லாஹ், இதாக்கான அஹதுனா காலியன், இதாக்கான அஹதுனா காலியன், நான் என்னுடைய வீட்டில் பாத்ரூமில் கதவை அடைத்துக் கொண்டு நான் குளிக்கிறேன், இப்ப நான் என்ன நிலைமையில குளிக்கலாம் அப்படின்னு அந்த சஹாபி அவர்கள் கேட்டார்கள். கால, அப்போது பொய்யை உரைக்காத சாதிக்குள்ள மீன் சத்திய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அஹக்கு அன் யஸ்தஹியா மின்ஹும் மினன் நாஸ், இந்த மனிதர்களுக்கு நீ வெக்கப்படுவதை விட 10,000 மடங்கு உன்னை படைத்த ரப்புக்கு நீ வெக்கப்பட்டுக் கொள்ள. சரி, முடிஞ்சு போச்சா? அதனால என்ன அப்படின்னு அவர் தப்பா கேட்கல, என்கிட்ட அப்படி படிச்சேன் அப்படின்னு கேட்டார், யாரையும் மிரட்டுறது இல்ல படிச்சேன்னு கேட்டார். இந்த இடத்துல நிர்பந்தத்துக்கு வழியை சொல்லுகிறார்கள், நிர்பந்தத்துக்கு ஒண்ணுமே இல்லாம ஒருத்தர் குளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு இப்ப ஒரு எங்கேயாவது போறாரு, எல்லாமே தொலைஞ்சு போச்சு, எல்லாம் போயிடுச்சு, கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு ஹோட்டல்ல போய் இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நேரத்துல எதுவுமே வழி இல்லை, கெட்டியிருக்க வேட்டியை குடிச்சா அப்படின்னு சொன்னா அதாவது கேட்டிருக்க வேட்டியையும் அவுத்து போட்டாருன்னா வேலை நடக்காதுங்கிறதுக்கு அந்தந்த மாதிரி இடத்துல சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகளை பார்த்து முடிவு செய்கிற அதிகாரத்தை மார்க்கம் தருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு அல்லாஹு தாலாவின் இடத்திலே அந்த செய்திகளை எல்லாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதை வந்து பின்பற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதே மாதிரி போன வாரம் அந்த தொழுகையை பத்தி ஆரம்பிச்சோம், அதனுடைய சைக்காலஜிக்கல் ஒரு மனிதனுடைய மனப்பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொன்னோம். போன வாரமே அதை பத்தி சில பேர் கேட்டாங்க. இன்ஷால்லா அடுத்தடுத்த வாரங்கள்ல அதை பத்தி உண்டான விளக்கத்தை இன்ஷால்லா பார்க்கலாம். இப்ப நம்ம ஹசரத் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் துவா செய்வார்கள். வா ஆகிருதாமானா.